விவிலிய தேடல் நள்ளிரவில் நண்பர் உவமை பகுதி 5.
எனதரும அன்புள்ளங்களே, 19 நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லியம் ஹால்மன் ஹண்ட் என்ற ஆங்கிலேய ஓவியர் விவிலியத்தின் அடிப்படையில் பல ஓவியங்களை தீட்டியுள்ளார். தன் ஓவியங்கள் விவிலிய காலத்தை தத்ரூபமாக காட்ட வேண்டும் என்ற ஆவலில் இவர் 1850 ஆண்டு தனது 23 வயதில் புனித பூமிக்கு சென்று அங்கு சில ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் வரைந்த ஓவியங்கள் அனைத்தும் விவிலிய காலத்தை கண்முன் கொண்டு வரும் வகையில் யதார்த்தமாக அமைந்துள்ளன. 1895 ஆண்டு இவர் தீட்டிய ஓர் அற்புதமான ஓவியத்தின் பெயர் தி இம்பார்ச்சுனேட் நெய்பர், அதாவது நேரம் காலம் தெரியாமல் வந்து தொல்லை கொடுக்கும் அடுத்த வீட்டுக்காரர். கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்து வரும் நள்ளிரவில் நண்பர் என்ற உவமையின் நாயகனுக்கு வில்லியம் ஹண்ட் வழங்கியுள்ள பட்டம் அது. நமது நாயகன் இந்த ஓவியத்தில் மிக யதார்த்தமாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இந்த ஓவியத்தில் நாம் காணும் அந்த காட்சியில் நிலவொளி வீசும் ஒரு குறுகிய தெருவில் மூடப்பட்ட ஒரு கதவின் மீது சாய்ந்தபடி அதை தட்டிக்கொண்டு நிற்கின்றார் நமது உவமையின் நாயகன். அவர் அந்த கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு பதில் முட்டிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் வகையில் ஓவியர் நமது நாயகனை தீட்டியுள்ளார். ஊர் முழுவதும் உறங்கிவிட்ட நேரம், மூடப்பட்ட கதவு, மனித நடமாட்டம் ஏதுமில்லாத ஒரு தெரு என்று பல அம்சங்கள் இந்த ஓவியத்தில் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. அன்புள்ளங்களே, இந்த அம்சங்கள் அனைத்துமே இயேசு இந்த உவமையின் வழியே சொல்லித்தர விளைந்த அந்த முக்கிய கருத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அதாவது, நேரம் காலம் கருதாது, மனம் தளராது, இடைவிடாது ஜெபியுங்கள் என்பதுதான் அந்த கருத்து. அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தி 11 பிரிவில் கூறப்பட்டுள்ள நள்ளிரவில் நண்பர் என்ற ஓமையில்,
எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்து உனக்கு தர முடியாது
என்று வீட்டு உரிமையாளர் சொல்லும் மறுப்புகள் எதுவும் நம் ஓமையின் நாயகனை சிறிதும் பாதித்ததாக தெரியவில்லை. தொடர்ந்து முயற்சிகள் செய்கின்றார். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழி இவரிடமிருந்துதான் உருவானதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது, இல்லையா? அன்பு இதயங்களே, இந்த பழமொழிக்கு இன்னும் அதிக பொருத்தமான மற்றொரு எடுத்துக்காட்டை லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் நாம் காண்கின்றோம். எறும்புக்கு நிகராக மிகச் சிறியவர் என்று யூத சமுதாயத்தில் கருதப்பட்ட கைம்பெண் ஒருவர் கல்லான மனம் கொண்ட ஒரு நடுவரை மனம் மாற்றிய உவமை அது. இறைவனிடம் வேண்டுதலில் தொடர் முயற்சிகள் வேண்டும் என்பதை வலியுறுத்த இயேசு கூறிய நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற அந்த உவமை. இந்த உவமையின் தனிப்பட்ட அழகை அடுத்த வார தேடலில் நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்போம். தற்போதைக்கு இந்த இரு உவமைகளிலும் கூறப்பட்டுள்ள இடைவிடாது வேண்டுதல் என்ற கருத்தில் நமது கவனத்தை திருப்புவோம். தொடர்ந்து ஜெபிப்பதை குறித்து புனித பவுலடியார் கூறும் அறிவுரைகள் இதோ.
ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 5. எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, குறிப்பிட்ட கருத்துக்களை கவலைகளை மனதில் ஏந்தி நாம் ஜெபிக்கின்றோம். இக்கருத்துக்கள் மிக முக்கியமானவை என்றால் இடைவிடாது ஜெபிக்கின்றோம். நாம் கேட்கும் குறிப்பிட்ட கருத்து ஒரு குறிப்பிட்ட வடிவில் குறிப்பிட்ட வழியில்தான் நம்மை வந்து அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நாம் ஜெபிக்கும் போது நமது ஜெபங்களில் கடவுள் முதலிடம் பெறுகின்றாரா அல்லது நமது குறிப்பிட்ட தேவைகள் கவலைகள் முதலிடம் பெறுகின்றனவா என்ற சந்தேகம் எழுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஆஸ்வல் சேம்பர்ஸ் என்ற மறைப்போதகர் கூறியுள்ள ஒரு கருத்து இங்கு உதவியாக இருக்கும். வி ஹாவ் டு ப்ரே வித் அவர் ஐஸ் ஆன் காட், நாட் ஆன் த டிஃபிகல்டிஸ். அதாவது, கடவுள் மீது கண்களை பதித்து நாம் ஜெபிக்க வேண்டும், நமது கவலைகள் மீது அல்ல. அன்பர்களே, இடைவிடாத நவநாட்கள் உண்ணா நோன்புகள் எல்லாம் மேற்கொண்டு நாம் கேட்கும் மன்றாட்டு கிடைக்காதபோது என்ன செய்கின்றோம்? மனம் தளர்ந்து போகின்றோம், ஜெபிப்பதை விட்டுவிடுகின்றோம். நம்மில் சிலர் கடவுள் நம்பிக்கையையும் விட்டுவிடுகின்றோம். தொடர்ந்து ஜெபிப்பதால் நாம் எண்ணிய கருத்துக்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்பது உறுதியில்லை. நமது ஜெபங்களின் விளைவுகள் பல்வேறு வழிகளில் நம்மை வந்து அடையலாம். இதோ அன்புள்ளங்களே, இந்த எண்ணத்தை விளக்க உவமை வடிவில் வரும் ஒரு கதை. உறங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞனின் அறை ஒளிவெள்ளத்தில் நிறைந்தது. கண் விழித்த அவர் முன் கடவுள் நின்றார். மகனே, உனக்கு ஒரு தனிப்பட்ட பணியை தருகின்றேன். உன் வீட்டுக்கு முன் உள்ள பாறையை முழு வல்லமையோடு நீ தள்ள வேண்டும். கடவுள் இவ்வாறு சொல்லிவிட்டு மறைந்தார். அடுத்த நாள் காலை அந்த இளைஞன் தன் முழு வல்லமையோடு பாறையை தள்ளினார். அது கொஞ்சமும் அசையவில்லை. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் அடுத்த நாள் தொடரலாம் என்று இளைஞர் விட்டுவிட்டார். அடுத்த நாள், அதற்கடுத்த நாள் என்று ஓராண்டு இந்த முயற்சியை தொடர்ந்தார் அந்த இளையவர். பாறையோ இருந்த இடத்தை விட்டு நகர மறுத்தது. ஓராண்டுக்கு பின் கடவுள் அவரிடம் மீண்டும் தோன்றிய போது, கடவுளே, ஒரு பயனுமற்ற இந்த பணியை ஏன் எனக்கு கொடுத்தீர் என்று இளையவர் முறையிட்டார். கடவுள் அவரிடம், மகனே, உன் கரங்கள், உன் தோள், உன் கால்கள், உன் உடல் முழுவதையும் ஒருமுறை பார், உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று சொன்னார். இளைஞன் தன்னையே ஒருமுறை பார்த்தார். அவர் உடல் முழுவதும் ஒவ்வொரு அங்கமும் வலுவடைந்து முறுக்கேறி ஏறக்குறைய அந்த பாறையைப் போல் உறுதியாக இருந்தது. அப்போது கடவுள் சொன்னார், பாறையை தள்ளுவதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட பணி. அதை அசைக்கவோ இடம் பெயர்க்கவோ நான் சொல்லவில்லை. பாறையை இடம் பெயர்ப்பதை விட அந்த பாறையைப் போல் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு இந்த பணியை கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் மறைந்தார். அன்புள்ளங்களே, தள்ளுதல் என்று பொருள்படும் புஷ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு PUSH என்று நான்கு எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தையின் முதல் எழுத்து என்று பார்க்கும்போது, புஷ் என்ற வார்த்தையை ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ் என்று விரிவாக்கலாம். அதாவது, ஏதாவது ஒன்று நடக்கும் வரை ஜெபம் செய். அன்பு இதயங்களே, தொடர்ந்து வேண்டுதல் எழுப்புங்கள் என்று இயேசு கூறும்போது, நாம் இடைவிடாமல் வேண்டுவதால் நாம் எண்ணிய அந்த கருத்து நாம் எண்ணியபடியே முற்றிலும் நிறைவேறும் என்று இயேசு உறுதி கூறவில்லை. பல நேரங்களில் நாம் கேட்டதைக் காட்டிலும் சிறப்பான தீர்வுகளை இறைவன் தந்திருக்கின்றார். நாம் எதிர்பார்க்கும் தீர்வுகளுக்கு மாற்றான எதிர்பாராத தீர்வுகளும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் நாம் வேண்டுவது நம் தந்தையிடம் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால், நமது ஜெபங்களில் நம் தேவைகளை விட தந்தையாம் இறைவன் முன்னிலை பெறுவார். இந்த தந்தைக்கு தெரியும் நமக்கு என்ன நல்லது அல்லது கெட்டது என்பது. அன்பு இதயங்களே, நள்ளிரவில் நண்பர் என்ற இந்த உவமைக்கு பின் இயேசு கூறும் சிறந்த ஓர் அறிவுரை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவுரை. இந்த அறிவுரையின் ஒரு பகுதியாக உலகத் தந்தையரையும் விண்ணகத் தந்தையையும் ஒப்புமைப்படுத்தி இயேசு கூறும் அற்புதமான வரிகளோடு இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 11. அப்போது இயேசு, பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்குப் பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்று கூறினார். இன்றைய விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.